குற்றம் இழைத்தவர்கள் எல்லாம் ஒரு ராஜ விளக்குனார் இல்லையா, அப்படிப்பட்ட கிரிமினல்களை எல்லாம் சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து சாதாரண கிரிமினல் இவன் என்று கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். இவர்களுடைய ஊழல்களை, அசிங்கங்களை, முறைகேடுகளை அம்பலமாக்கி இருக்கிறோம். இப்படியெல்லாம் அம்பலமாக்கியதன் விளைவாகத்தான், இதன் தொடர்ச்சியாகத்தான் தமிழ்ப்பாடும் போராட்டமும் வெற்றி பெற்றது, கோயிலும் எடுக்கப்பட்டது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை தமிழ் திருஞான சம்பந்தர் பாடினார், அப்பர் பாடினார், அவர் பாடினார், அதில் ஓலசி வடியில் இருக்குது, இதில் இருக்குது என்ற ஆதாரங்களை காட்டி நிலைநாட்டப்பட்டது அல்ல அது. ஆதாரங்களுக்கு அது பெரியார்தாசன் நல்லா சொன்னார். அப்போ சாமியாவது வெங்காயமா தாங்க, ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு தெரியும் தமிழ் பாடக்கூடாதுன்ற, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம்னு இந்த சாமியாரை மேடையில் வச்சுட்டு சொன்னார். அது எங்களுக்கு தெரியும், அது சாமியாருக்கும் தெரியும், அது ஒன்றும் கிடையாது என்பது. ஆனால் அது ஒன்றும் கிடையாது என்ற கருத்துள்ளவர்கள் தான் இதை எதிர்த்து முறியடிக்க தலைமை தாங்கும் தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் பிரச்சனை. ஆன்மீகவாதிகள் சிதம்பரத்தை சுற்றிலும் ஏகப்பட்ட மடம் இருக்கு, திருப்பனந்தாள், தருமபுரம், திருவாவடுதுறை, ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கு. சைவமும் தமிழும் வளர்த்ததாக அவங்க வரலாறு எழுதுகிறாங்க. ஆனால் தமிழ் பாடவில்லை என்பதற்காக ஒரு ஆதீனமும் பக்கத்தில் வரவில்லையே, ஏன்? ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய அதிகார மையம், இதோடு எதிர்த்து மோதுவது தங்களுக்கு நல்லதல்ல, மாறாக அவர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு கொள்ளையடிப்பது தான் நல்லது. அப்போ இன்று நேற்றல்ல, அந்த காலம் முதலே பார்ப்பன ஆதிக்கத்தை, மத ஆதிக்கத்தை எதிர்த்து யார் போராட முடிந்திருக்கிறது என்று சொன்னால் மத நம்பிக்கையாளர்கள் அல்ல, நாத்திகர்கள் தான். அதனால தான் சுப்பிரமணிய சாமி பீரங்கி வைத்து பிளப்போம்னு அவர் எழுதியிருக்காரு, இவங்கெல்லாம் நாத்திகர்கள், இவங்க ஏன் உள்ள வராங்க என்று நாத்திகர்களை கண்டு அவர்கள் அஞ்சுவதும் அதை ஒரு பிரச்சாரமாக அவர் முன்னெடுப்பதும். ஆனால் அந்த பிரச்சாரம் புறந்தள்ளப்பட்டு நாத்திகர்களுக்கு மக்கள் பேராதரவு தெரிவிப்பதும் என்பது இதே சிதம்பரத்தில் நடந்தது. இது அர்ச்சகர் மாணவர் சங்க தலைவர் ரங்கநாதன் இருக்கார், அவர் பெரியார் பிறந்த நாளைக்கு அர்ச்சகர் மாணவர் இடுப்பில் துண்டை கட்டிட்டு நெத்தியில் திருநீர் அணிந்து பெரியார் சிலைக்கு மாலை போட்டார். அதை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கிறான் எல்லா ஊர்லேயும். கொலவெறி ஆகிறாங்க அப்படியே பார்ப்பனர்களும் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி காலிகளும். ஒரு அர்ச்சகன் பெரியார் சிலைக்கு மாலை போடுறான், ஏன்? பெரியார் இறை நம்பிக்கை இல்லாதவராக இருக்கலாம், ஆனால் ரங்கநாதனையும் அவரை போன்ற 250 பார்ப்பனர் அல்லாத மாணவர்களும் இந்த அர்ச்சகராகும் தகுதி உள்ளவர்கள் என்று பேச தொடங்கியவர் பெரியார் மட்டும்தான். அதனால அர்ச்சகர் மாணவர்களுக்கு அவர்கள் தெய்வம். அப்ப நாத்திகன் பேசுகிறான் என்பதனால் நீதிமன்றத்தில் சுப்பிரமணிய சாமி பேசியது இது ரொம்ப முக்கியமானது. அதாவது அவனுக்கு கொடுக்குற சித்திரம், இது வந்து ஏதோ ஒரு பயங்கரமான கடும் புலிகள் வாழும் வேட்டைக்காடு தமிழ்நாடு, அங்கே பிராமணர்கள்லாம் அப்படியே நொடிச்சு நொந்து நூலாகி அடுங்கி நடுங்கி ஒடுங்கி வாழ முடியாமல் நடக்க முடியாமல் தவிக்கிறாங்க. தீட்சிதர்கள் ரொம்ப ஐயோப்பாவும் அடுத்த வேளை கஞ்சிக்கு கஷ்டப்படுறாங்க. இப்படி ஒரு சித்திரத்தை அவன் உருவாக்குறான். தமிழகத்தை பற்றி வட இந்தியாவில் நம்முடைய நீண்ட அரசியல் பாரம்பரியத்தில் வேற ஒரு சித்திரம் இருக்குது. இது இந்தியாவில் இருந்தாலும் இது இந்தியா இல்லைன்னு அவனே கருதுறாங்க, இது இதில் சேராது, தமிழன்னாக்கா அது ஒத்து வராது, ஏன் இந்தி தெரியல உங்களுக்கு, அப்போ எப்படி இந்தியன், ஏன் இந்தி பேச மாட்டேன்றீங்க. இப்படி தமிழர்கள் மீது எப்பொழுதும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. இது ஒரு இந்து, இந்தி, இந்தியா என்ற அடிப்படையில் கட்டியமைக்கப்பட்ட ஒரு மனோபாவம். அப்போ தமிழ்நாடு என்று சொல்லும்போது அவங்களெல்லாம் ஏதோ பொறுக்கிகள், சில்லறை பேர் வழிகள், பழைய புராணத்தில் சொன்னால் அசுரர்கள் மாதிரி இங்கே இருக்கிறவங்கள்லாம். அப்போ இப்படி ஒரு நாட்டில் தேவர்களின் பிரதிநிதியான தீட்சிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்ற ஒரு சினிமாவுக்கு சீன் சொல்கிற மாதிரி தான் சுப்பிரமணிய சாமி பேசியிருக்கிறான். அங்கே சட்டமெல்லாம் பேசலை, சினிமாக்காரர்கள் ஒரு உதவி இயக்குனரை கூப்பிட்டு சீன் சொல்ல சொன்னாக்கா சீன் எப்படி ஹீரோ இப்படி வர்றாரு உள்ள நுழைகிறாரு அப்போ அம்மா அழுகுறாங்க இப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சீன் சொல்லுகிறான் சுப்ரீம் கோர்ட்டில். அது அவங்களும் இப்படி கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ இந்த நாத்திகர்கள் ஆட்சி நடக்கிறது, கருணாநிதி கவர்மெண்ட்டு ஒரு நாத்திகர் கவர்மெண்ட்டு, அதனால தான் நான் இந்த வழக்கில் தலையிட்டேன். இப்போ இருக்கிற அரசு என்பது எனக்கு நட்பாக உள்ள அரசு, அதனால் இந்த வழக்கில் நான் அந்த அரசுக்காக தலையிட்டது. இந்த அரசுக்கும் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த அரசு என்ன செய்யணும் என்றால் கோயிலை எடுக்க சொல்லி கருணாநிதி போட்ட அரசாணையை திரும்ப பெற வேண்டும், சட்டமன்றத்தை ஆஸ்பத்திரியாக்கின மாதிரி செம்மொழி நூலகத்தை மூடியது போல. அதெல்லாம் வந்து பணச்செலவுன்னு பார்க்கலாம். ஆனால் இது வந்து சுயமரியாதையை அழிப்பது. உங்களுக்கு தெரியும் சுப்பிரமணிய சாமிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒத்து வராது அப்படின்னு பல பேருக்கு தெரியும். இருந்தாலும் இந்த வழக்கு போட்டபோது இங்கே உயர்நீதிமன்றத்தில் என்னவெல்லாம் நடந்தது, மகளிர் அணியை வச்சு என்னெல்லாம் செஞ்சாங்கன்றது பலருக்கு தெரியும். ஆனால் சுப்பிரமணிய சாமி எப்படி ஜெயலலிதாவுக்கு அவர் இப்போ பாரதிய ஜனதாவில் சேர்ந்துட்டார், சேர்ந்துட்டு இப்போ ரெண்டு பேரும் எப்படி ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறார்கள், ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது. சங்கராச்சாரி ஜெயலலிதா, இந்த சங்கராச்சாரியை தண்டிக்க வேண்டும் என்பது தான் ஜெயலலிதாவினுடைய நோக்கமாக இருந்தால் சங்கராச்சாரி தப்பியிருக்க முடியுமா? ஏன் அது அப்படியே முடிந்து விட்டது? இந்த முரண்பாடு ஏன் முரண்பாடு வந்தது? ஒரு ஜெயலலிதா என்கிற பார்ப்பன பெண் எப்படி ஒரு பார்ப்பன ஜெகத்குருவை கைது செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பியவர்கள் அந்த இப்போ ஏன் அதை பற்றி அந்த யாரும் பேசலை? இந்த கேள்விக்கு விடை காணணும். அப்போ இவர்களுக்கு இடையிலான முரண்பாடு என்பது பர்சனல், தனிப்பட்ட முரண்பாடு. இவர்களுக்கு இடையிலான ஒற்றுமை என்பது அரசியல் ரீதியான, கொள்கை ரீதியான ஒற்றுமை. அது அவங்களுக்கு இடையிலான பிரச்சனை. அது தமிழுக்கு எதிராக சிதம்பரம் கோயிலை திரும்ப அவர்களிடம் ஒப்படைப்பதற்காக இதற்காக அவர்கள் ஒன்றுபடும் போது தங்களுடைய தனிப்பட்ட மாச்சரியங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு தன்னுடைய நோக்கத்தை மையமாக வைத்து அவர்கள் வேலை செய்கிறார்கள். இது ரொம்ப முக்கியம். அதனால்தான் இப்போ இந்த ஜெயலலிதா சங்கராச்சாரியை கைது பண்ணி விடுதலை பண்ணிட்டாங்க. இது ஒரு வேளை ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன், கருணாநிதி இதை செஞ்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கைது செய்து இந்த நீதிமன்றத்தில் விடுதலையாகி இருந்தால் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ நாங்கள் அன்றே சொன்னோம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணோம் பண்ணு. ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதா வேட்டையாடியதை நடத்தியதையெல்லாம் குருமூர்த்தியும் இன்ன பிறரும் இந்து தலையங்கமும் அப்படியே பூனை தன் குட்டியை கவ்வுவது போல மென்மையாக ஜெயலலிதாவுக்கு சொல்லுகிறார்கள். இந்த காரணத்திற்காக கூட அவர்கள் ஜெயலலிதாவை கைவிடவோ அல்லது கொஞ்சம் கடுமையாக விமர்சிக்கவோ கூட அவர்கள் தயாரில்லை. அப்போ அவர்களுக்கு பொது நோக்கம் முன்னால் நிற்கிறது. தமிழ்நாட்டில் பார்ப்பன எதிர்ப்பு, சுயமரியாதை என்ற இந்த மரபுகளை சுத்தமாக துடைத்து ஒழிக்க வேண்டும் என்பது ஒரு பொது நோக்கம். இந்த பொது நோக்கத்துக்கு ஊறு விளைக்கின்ற எதையும் அவர்கள் செய்ய தயாராக இல்லை. இப்போ ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடக்கிறது? இப்போ சிதம்பரம் கோயிலை பற்றி பேசுகிறோம், அர்ச்சகர் வழக்கும் இதே நிலை தான். அர்ச்சகர் வழக்கில் பார்ப்பனர் இல்லாத மாணவர்களை அர்ச்சகராக்கும் அந்த அரசு ஆணை சட்ட திருத்தம், அதில் வந்து ஜெயலலிதா அரசு தந்திரமாக ஒரு வேலை செய்கிறது. என்ன, மாணவர்களை கூப்பிட்டு வேறு சில தரகர்கள் மூலம், ஏன் உனக்கு அந்த கோயிலே தான் வேணுமா, பெட்ரோமா சிலைட்டே தான் வேணுமா மாதிரி, ஒரு காளியாத்தா கோயில், ஒரு மாரியாத்தா கோயில் அப்படி போட்டு விட்டுறாங்க, வேலை தானே வேணும், வருமானம் தானே உனக்கு. ஆகம விதிப்படி ஆளுகின்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் அல்லது மயிலை கபாலீஸ்வரர் கோயிலும் சிதம்பரம் கோயிலும் போன்ற கோயிலில் தான் நீ இருக்கணுமா என்று ஆசை காட்டுகிறார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதை நம்பி படிச்சுட்டு வந்து என்ன தொழிலுக்கு போகிறதுன்னே தெரியாமல் சில பேர் கொத்தனார் வேலை பார்க்குறான், சில பேர் சாஃப்ட்வேர் படிச்சுட்டு டிடிபி வேலை பார்க்குறான், சில பேர் ஒரு நூலை மாட்டிக்கிட்டு ஐயராகவே ஆகிட்டானுங்க. அவனை யார் கேட்குறது ஐயரா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? ஏதாவது தெரியாத ஊருக்கு போனால் ஐயர் தானே, இது நம்மளுக்கு அதை மாதிரி தான். அது இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குதா, விஏஓ சர்டிஃபிகேட் இருக்குதா, யார் கேட்குறாங்க? மந்திரத்துக்கு அர்த்தம் எவனுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது, கேட்குறவனுக்கும் தெரியாது, எதையோ ஒன்றை சொல்கிறான் போயிட்டுருக்கிறான், அப்படி கொஞ்சம் பேர் போயிருக்கிறான். அப்போ இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை தருகிறேன் என்று சொல்லும்போது அவர்கள் அதுக்கு மசிக்கிறார்கள். ஏன்னா உலகத்திலேயே கேவலமான தொழில் எது என்று ஒரு கேள்வி எழுப்பினால் பொதுவாக இந்த ரோட்டில் போகிறவங்கள்ட்ட கேட்டால் சாக்கடை அல்றதுன்னு வேணால் சொல்லுவாங்க. ஆனால் உலகத்திலேயே கேவலமான தொழில் எதுன்னு அம்பேத்கர்கிட்ட கேட்டால் அர்ச்சகர் தொழில்னு சொன்னார்கள். அதுக்கு தான் எந்த ஒழுக்கமும் தேவையில்லை. இந்த நாட்டில் இந்து அர்ச்சகர்களுக்கு தான் எந்த ஒழுக்கமோ நெறியோ எதுவும் தேவையில்லை. இதைப்போல் ஒரு தொழிலும் தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை, தகுதியும் வேண்டியதில்லை, ஒழுக்கமும் வேண்டியதில்லை. இவ்வளவு கேடுகட்ட ஒரு தொழில் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு ஊழல் படுத்தப்பட்ட ஒரு தொழில், அதை எப்படியாவது வாங்கி கொடுத்து இவங்களை அர்ச்சகராக்கி அழகு பார்க்கணும் என்பதெல்லாம் நம்முடைய நோக்கம் அல்ல. அங்கே போகக்கூடாது நீ பிறப்பின் காரணமாக என்று சொல்லுகிறான். அவன் உள்ளே போய் அந்த உரிமை நிலைநாட்டப்பட்டு விட்டால் வெளியே இழுத்து போட்டுருவோம் நாங்களே, வெளியே வந்து போதும்னு சொல்லி. இல்லை அவரை விட்டு அறிவிக்க சொல்லுவோம், அது வெறும் கல் தான், அம்பாள் பேச மாட்டாள்னு ரங்கநாதனை விட்டு பேச சொல்லுவோம் நாங்கள். அதற்கு தான் உள்ளே அனுப்புகிறோம். அதனால் அப்போது இந்த இப்போ அர்ச்சகர் சட்டத்திலும் ஜெயலலிதா வந்து இதே காரியத்தை செய்வதற்கு தான் முயற்சி செய்கிறார். தமிழ் பாடம் உரிமையை வாங்கி கொடுத்தோம், சாமியார் போய் பாடினார். அந்த வெக்கக்கேடை நீங்கள் பார்த்துருக்கணும், இது ஒரு வெட்கக்கேடு. சாமியார் பாடிட்டார், கொண்டாந்து இறக்கியாச்சு. சட்டப்படி தமிழ் பாடம் உரிமை நிலைநாட்டப்பட்டது. பெரியோர்களே, தாய்மார்களே, சைவ அன்பர்களே, தேவாரம் திருமுறை பயின்றவர்களே, யாராவது வாங்க சிற்றம்பலம் மேடையில் ஏறி தேவாரம் திருவாசகம் பாடுங்க. போலீஸ் பாதுகாப்பு இருக்குது, கவர்மெண்ட் சட்டம் போட்டுருச்சு, எந்த ஆபத்தும் இல்லை, நாங்கள் துணைக்கு வரோம். இவ்வளவும் சொல்லி போஸ்டர் அடித்து ஒட்டி பார்த்தா ஒரு ரூபாய் வரலை, எந்த தமிழ் உணர்வாளரும் வரலை. எங்கள் தோழர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தேவாரத்தை சொல்லி கொடுத்து கையில் எழுதி கொடுத்து தலித் சமூகத்தில் பிறந்தவர்களை தாழ்த்தப்பட்டவர்களை அந்த மேடையில் ஏற்றணும். அவனுக்கு வந்து ஐயர் வந்து மாலை போட்டு மரியாதை செய்கிறான். இது நடந்தது, புகைப்படங்கள்லாம் வந்திருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இதே தான் கருவறைக்குள்ளே பெரியார் அம்பேத்கர் படத்தை ஸ்ரீரங்கம் கருவறைக்குள்ளே கொண்டு சென்றதும் இப்படித்தான். அது ஆகம விதி உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னால் யாரை உள்ளே போகக்கூடாது, இவங்களே கொண்டு போகிறேன். அப்புறம் என்ன பார்ப்போம், பெண்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாரும் அந்த கருவறைக்குள்ளே போய் சாமியை தீண்டினார்கள், வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கு திருச்சி நீதிமன்றத்தில் நடந்தது. வழக்கறிஞர் திருமலைராசன் தான் வந்து நாங்கள் தொட்டோன்னு தான் சொன்னோம், இல்லைன்னு யாரும் சொல்லலை, தொட்டோன்னு தான் சொன்னோம். நம்ம தோழர்கள் உள்ளே போனவர்கள் சொன்னார்கள். அது வெறும் காரை தோழர், கொஞ்சம் சுரண்டிடலாமான்னு பார்த்தேன், சுரண்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு. ஆனால் அங்கே இருந்த பட்டாச்சாரியார்கள் கடவுளை சுரண்டிட்டானான்னு கவலைப்படல, நகை உள்ளே கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறான். அப்போ ஈஓட்ட போய், அன்றைக்கு இருந்த ஈஓ உண்மையிலேயே ஒரு மிக நேர்மையான ஒரு மனிதர், அவர் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள், எவ்வளோ சூழ்ச்சின்னு பாருங்கள். உள்ளே சென்றோம், இவன் கணக்குப்படி நாங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்திட்டோம், சாமியை தொட்டுட்டோம், நகையை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஈஓ உள்ளே போய் எண்ணி பார்த்துட்டு ஒரு குந்துமணினா அப்படி ஒரு நினைப்பே எங்களுக்கு வரலை. உள்ளே போகிறோமே இந்த மாதிரி ஒரு கேஸை போட்டுருவோம் நம்ம மேலே என்று நாங்கள் சிந்திக்கவில்லை. அப்படி நகைக்கு கேஸ் போடுன்னா அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார், அதெல்லாம் போகலை என்று அவர் சொல்லிட்டார். அந்த வழக்கு நடந்தது தொட்டோம் ஆமாம், இவர் தான் குறுக்கு விசாரணை செய்கிறாரு, என்ன ஆகம விதி, யார் எழுதுனது, எப்போல எழுந்திருக்கு தெரியாதுன்றாங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு பதில் சொல்கிறாங்க. இவனுக்கே தெரியாத ஒரு ஆகம விதிப்படி நம்ம உள்ளே போகக்கூடாதுன்றான். அது என்ன ஆகம விதின்னு கேட்டால் அது தெரியாது. சரி இவங்கெல்லாம் தான் நுழைஞ்சாங்களா பாத்தியா, இல்லை யாரும் எனக்கு தெரியாதுன்றான். இதுவும் முடிஞ்சு போச்சு, விடுதலை ஆகிட்டாங்க. அதனால் இப்போ அதாவது இந்த தமிழ் உணர்வு சுயமரியாதை என்பது நம்ம தமிழ்நாட்டில் பொங்கி பிரவகிப்பதாக பல பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2008 எங்கள் தமிழ் பாடம் போராட்டம் நடத்தி வெற்றி பெற்ற பிறகு இத்தனை மடங்கள், ஆதீனங்கள், சைவ திருமறை மையங்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. எல்லா கோயிலுக்கும் கூட்டும் போது எல்லாரும் சமஸ்கிருதத்தில் எப்பாடி கும்பிட்றான், தமிழில் தான் கும்பிட்றான். அவனுங்க அந்த மேடையில் ஏறி நம்முடைய உரிமையை நிலைநாட்டி கொள்ள வேண்டும் என்று வரவில்லை. அப்போது என்ன தோணுது அப்படின்னா, நம்ம வேலையெல்லாம் வேஸ்டானு தோணுது. இதற்காக இத்தனை ஆண்டு காலம் பாடுபட்டு ஒரே ஒரு ஆறுமுகசாமி, அவர் தான் இன்னமும் போய் பாடிட்டுருக்கார். மற்றவன்டெல்லாம் காசு வாங்கிட்டு இருக்கிறான், அவன் காசு, அவன் பயப்படுற ஒரே ஆள் ஆறுமுகசாமி. அவரை கை வச்சாக்க பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னு விட்டானுங்க. அப்படி இந்த உரிமைக்காக போராடி அதை நிலைநாட்டிய பிறகும் கூட இது நம்முடைய உரிமை, நாம் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறோம், இந்த உரிமையை நிலைநாட்டி கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இல்லை. அது அனைத்து சாதி அர்ச்சகராவதாக இருக்கட்டும், அல்லது தமிழ் பாடுவதாக இருக்கட்டும், அல்லது செம்மொழி நூலகத்தை இழுத்து முடியாது, அது என்ன கருணாநிதி பண்ணது, தமிழ் மொழி கருணாநிதிக்கு அசம்தான், நூலகத்தை இழுத்து முடியதாக இருக்கட்டும், அல்லது சமச்சீர் கல்வி என்ற பெயரில் அறிவியல் பூர்வமாக கொண்டு வந்த கல்வியை அதை ஒழித்து கட்டிவிட்டு புதியதாக ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வருவதற்கு யார? சங்கரா மெட்ரிகுலேஷன் என்ற பார்ப்பன மேட்டுக்குடி பள்ளி, இந்த பக்கம் பத்மநாச சாஸ்திரி என்ற பார்ப்பன மேட்டுக்குடி பள்ளி, இவங்களையெல்லாம் சேர்த்து வச்சு கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் கல்வி ஆகாது என்று சொல்லி பார்ப்பன மேட்டுக்குடியை வைத்து ஒரு பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தியதாக இருக்கட்டும், இன்றைக்கு அரசு பள்ளிகளிலே ஆங்கில வழி கல்வியை அறிமுகப்படுத்தி ஆங்கிலத்தை திணிப்பதாக இருக்கட்டும், இது எல்லாமே இதற்கு அடியில் அடிநாதமாக ஒன்று ஓடுகிறது. இந்த தமிழ் வெறுப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, சுயமரியாதை இயக்கத்தின் மீதான வெறுப்பு, இது வந்து அடியில் ஓடிட்டுருக்குது. இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு அல்லது அர்ச்சகருக்கு துணையாக வேலை செய்வதற்கும் பார்ப்பனர்களைத்தான் நியமிக்க வேண்டும் என்று எந்த மரபுலையும் கிடையாது. என்ன லட்டு எத்தனை வருஷமாக இருக்குது? லட்டே இப்போ தான் வந்திருக்கோம், அப்புறம் லட்டு பிடிக்கிறோம், இதுக்கெல்லாம் மரபு எதுவும் கிடையாது. ஆனால் அறநிலையத்துறையின் விளம்பரம் லட்டு பிடிக்கணும் அது பார்ப்பனர்கள் மட்டும்னு விளம்பரம் கொடுக்குறாங்க. அர்ச்சகருக்கு உதவியால் வேலை தண்ணி கொண்டு அது இது செய்கிறது, அந்த வேலைக்கு பார்ப்பனர்கள் மட்டும்னு சொல்லி விளம்பரம் கொடுக்குறாங்க. எப்படி விளம்பரம் கொடுக்க முடிகிறது? இதை எதிர்த்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம், இது ஒரு கோமாளித்தனம். ஒரு உயர் நீதிமன்றத்தில் அதுக்கு இடைக்கால தடை கொடுக்குறாங்க, இன்னொரு உயர் நீதிமன்றத்தில் அது இடைக்கால தடை கொடுக்க மாட்டேன்றாங்க. இதே சென்னையில் மதுரையில் ஒன்று, சென்னையில் ஒன்று, எந்த சட்டத்தில் இது இருக்கிறது? ஆக இது எல்லாமே இப்போ கடைசியாக நாத்திகர்கள் கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் அவர்கள் கூட்டம் நடத்துவதோ அதை பயன்படுத்துவதோ இதை வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு இதுக்கு அடுத்தபடியாக இவர்கள் கொண்டு வந்துள்ள விதி அதெல்லாம் இப்போ வந்திருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக அறநிலையத்துறை அதிகாரியாக அவர்களை நியமிக்கக்கூடாது, இது அடுத்தபடியாக இவர்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டம். இதுக்கெல்லாம் வந்து அரசியல் சட்டப்படி இது எதுவும் நிற்காது, ஆனால் உச்சநீதிமன்றம் எப்படி வேணால் தீர்ப்பு சொல்லலாம். ஆத்திகர் நாத்திகர் என்பது கடவுள் நம்பிக்கையாளர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் என்பதற்காக ஏற்பட்ட சொல் அல்ல. அது வேதத்தின் ஆணை இருக்கிறது, வேதத்தின் ஆணை அதிகாரம் இல்லை என்பதற்கான ஒரு ஆஸ்திகர் என்றால் வடமொழியில் அஸ்தி என்றால் இருக்கிறது, நாஸ்தி என்றால் இல்லை. வேதத்தின் அதிகாரம் இருக்கிறது, வேதத்தின் அதிகாரம் இல்லை என்று சொல்வதற்காக தோன்றிய இரு பெரும் பிரிவுகள் அது. இதில் வேதத்தின் அதிகாரம் இருக்கிறது என்று சொன்ன ஒரே ஒரு மதம் பிராமண மதம், இது இந்து மதம் கிடையாது, பிராமண மதம். மற்ற சமணம், பௌத்தம், சாங்கியம் போன்ற பல துறைகள் எல்லாமே இந்தியாவின் ஆக பெரும்பான்மையான தத்துவ ஞான மரபுகள், நாத்திக மரபுகள், கடவுள் மறுப்பு மரபுகள் நமக்கு தெரியாது. இறை மறுப்பு மரபு, வேதத்தின் மேலாண்மை, பார்ப்பனர்களின் மேலாண்மை, இதை மறுத்த மரபுகள். இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவனை இங்கே நியமிக்கக்கூடாது என்று இவர்கள் சட்டம் கொண்டு, இதுக்கு என்ன அளவுகோல்? ஒரு அறிவு இருக்குதா? இதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா? நேர்மையானவனை, கையாடல் செய்யாதவனை, திறமை வாய்ந்தவனை இந்த அறநிலையத்துறை அதிகாரியாக நியமிக்கணும், இதுக்கு சட்டம் தெரிந்திருக்கணும், இது தெரிந்திருக்கணும் என்று சொன்னால், அல்லது இந்து மத நூல்கள் குறித்த அறிவு இருக்கணும் என்று சொன்னால் அது பொருத்தம். ஆனால் நம்பிக்கை இருக்கிறவனை நியமிக்கலாம் அப்படின்னா ஊரில் மெஜாரிட்டி நம்பிக்கை இருக்கிறவன் தானே, அப்போ நம்பிக்கை இல்லாதவர்கள்லாம் திருடனா? நித்யானந்தாவை நியமிக்கலாமா? தேவநாதனை நியமிக்கலாமா? அவங்களாம் நம்பிக்கை உள்ளவர்கள். இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் முதல் கிரிமினல் குற்றங்கள் வரை நிகழ்த்துபவர்கள் யார்? நாத்திகர்களா? அப்போ நாத்திகம் என்பதை ஒரு ஒழுக்கக்கேடு போலவும் தகுதியின்மை போலவும் அதை சித்தரிக்கின்ற இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல், பழைய வன்மத்தோடு அது வருது. இது இதை தீவிரமாக புரிந்து கொள்ளணும். இதை வந்து சும்மா பொது அறிவில் பார்க்கும்போது ஆமாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா அங்கே எப்படி போட முடியும்? கடவுளுக்கும் அந்த சொத்துக்கும் என்ன தொடர்பு? இது சொத்தை பராமரிப்பதற்கான வேலை. கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா அர்ச்சகனா போடுன்னு நம்ம சொல்லலை, ஆனால் அர்ச்சகன் தான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். இது கல் என்பது தெளிவாக தெரிந்த பெரியார் சொன்னது போல அர்ச்சகன் தான் முதல் நாத்திகன், அப்புறம் தான் மிச்சம் பெறலாம். அவனுக்கு தெரியும் அது இல்லைன்றது, அவன் பயப்படுவதில்லை. தேவநாதன் பயப்பட்டுருக்கிறானா? அல்லது வரதராஜ பெருமாள் கோயிலில் வெட்டுன்னு சொல்லி அனுப்பி வச்சாரு சங்கராச்சாரி, அவர் வரதராஜ பெருமாள் ஏதாவது செய்துருவாருன்னு நினைச்சாரா? மற்ற விட்னஸுக்கெல்லாம் காசு கொடுத்து மாற்ற வேண்டி இருந்துச்சு, கடவுள் விட்னஸ் விட்னஸே அல்ல. அது எங்க வந்து சாட்சி சொல்லணும்? தெய்வம் வந்து இன்றைக்கும் சொன்னதில்லைன்ற தைரியத்தில் தான் வெட்டுறதுக்கு பாதுகாப்பான இடம் கோயில்னு அவன் கண்டுபிடிச்சிருக்கிறான். மற்ற பேர்லாம் யோசிச்சிருப்போம், வேற எங்கேயும் அங்கே வெட்டுவோம் இங்கே வெட்டுவோம், மனாந்தரத்தில் கோயிலில் வெட்டுறா ஒன்றும் நடக்காது அப்படின்னு பொருத்தமான இடம் தெரிவு செஞ்சு வெட்டியிருக்கிறான். ரோட்டில் வெட்டினா கூட அவனா சாட்சி சொல்லியிருப்பான். ஆகையினால் நாத்திகம் என்பதை ஒரு தகுதியின்மையாக ஒழுக்கக்கேடாக அதை சித்தரிக்கின்ற அரசு ஆணைகளும் சட்டங்களும் இந்த சட்டமன்றத்தில் இயற்றப்படுது. கேட்பார் இல்லாமல் எவ்வளவே எதிர்த்து போராடுவது, தினம் ஒன்று வருது. எதற்காக திராவிட இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், எதற்காக தமிழ் இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று தெரியல. ஒரு ஆள் ஒரு மூச்சு விடுவதில்லை. அதனால் ஜெயலலிதா இப்படி சட்டம் கொண்டு வராரு, நாத்திகர் போக முடியாது என்று அதை குறுக்கி புரிந்து கொள்ளக்கூடாது. இது ராமாயண காலத்தில் தொடங்கி இருக்கிற ஒரு பகைமை. வால்மீகி ராமாயணத்தை படித்து பாருங்கள். ராமன் காட்டுக்கு போகிறான், வசிட்டர் கூப்பிட்டு ராமனுக்கு அறிவுரை சொல்லுகிறார், பிராமணன் சொல்வதை கேள், ஆனால் காட்டில் சாருவாகர்கள் சுபாவவாதிகள் என்ற பெயரில் சில பிராமணர்கள் இருக்கிறார்கள், அதாவது இறை நம்பிக்கையற்ற வேத நம்பிக்கையற்ற ஆனால் பிறப்பால் பிராமணர்கள், அந்த பிராமணர்களோடு பேசாதே, அவர்கள் உன்னை மயக்கி வேதத்தில் நம்பிக்கை இல்லாதவனாக ஆக்கி விடுவார்கள் அப்படின்னு அறிவுரை சொல்லி வசிட்டன் அனுப்புகிறார். இப்படிப்பட்ட காட்சிகள் மகாபாரதத்தில் வருகிறது. ஆக இந்த நாத்திக வெறுப்பு, இது பெரியாரினுடைய இயக்கம் என்பது ஒரு அற்புதமான அரிதான தனித்துவம் மிக்கதொரு இயக்கம், ஒரு வெகுஜன நாத்திக இயக்கம். அப்படி ஒரு இயக்கம் மதத்தின் மீதே, மத மூட நம்பிக்கையின் மீதே, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கவியலாத எதன் மீதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பதை ஒரு பொது பண்பாக, சமூகத்தின் பொது புத்தியாக மாற்றியதில் அவருடைய பங்கு மகத்தானது. அப்படி ஒரு வெகுஜன நாத்திக இயக்கம் உலகத்தில் எங்கும் இல்லை. அதன் காரணத்தினால்தான் நாடே பற்றியறிந்த போதும் பாபர் மசூதிக்காக தமிழகத்தில் எதுவும் நடக்கவில்லை. அந்த காரணத்தினால்தான் மதவெறியர்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதவெறியர்கள் இங்கே கடைவிரிக்க முடியவில்லை, கோலோச்ச முடியவில்லை. ஆகையினால்தான் அதை குறிவைத்து கிள்ளி எறிந்து விட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அதை கேட்பதற்கு நாதி இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் இந்த ஈழப்பிரச்சனையை ஒட்டி புதிய மோஸ்தர் தமிழ் உணர்வு, ஈழத்தமிழ் தமிழர்கள் போராடுகிறான்றதுக்காக தமிழ் இன உணர்வு, இந்த தமிழ் பாடக்கூடாது என்ற போராட்டம், தமிழ் பாடக்கூடாது என்ற தடைக்கு எதிராக இந்த ஈழத்தமிழர்களுக்காக உயிரை விட எல்லா கணமும் தயாராக இருக்கின்ற சீமானோ நெடுமாறனோ வைகோவோ ஏன் போராடவில்லை, ஏன் குரல் கொடுக்கவில்லை? தமிழ் பாடக்கூடாது என்று தீட்சிதர்களை திரட்டி, தீட்சிதர்லாம் பயந்துகிட்டு இருந்தான் சிதம்பரத்தில், அர்ஜுன் சம்பத் என்ற காவி கருங்காலி தீட்சிதர்களை திரட்டி தமிழ் பாடக்கூடாதுன்னு எதிர்ப்போராட்டம் நடத்தினார்ந்தாள். அந்த அர்ஜுன் சம்பத்து தான் நெடுமாறனால் அன்புடன் மேடையில் அழைத்து அமர்த்தப்படுகின்ற தமிழ் உணர்வாளர். இப்போ பொன் ராதாகிருஷ்ணனை வைத்து முள்ளிவாய்க்கால் முற்றம், ஏன் அவரை அழைத்தீர்கள் என்றால் அவர் கொள்கையில் எங்களுக்கு வேறுபாடு இருக்கிறது, ஆனால் அவரும் தமிழர் நாங்களும் தமிழர், என்ன கேலிக்கூத்து இது! தமிழ் உணர்வாளர்கள் சேர்ந்து சேக்கிழார் மன்றம்னா சிதம்பரத்தில் ஒரு மன்றம் வைத்துக் கொண்டு தமிழ் பாடுகிறார்கள். அந்த சேக்கிழார் மன்றத்தில் தீட்சதனும் மெம்பர். இந்த கேலிக்கூத்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிகப்பெரிய தமிழ் உணர்வாளர்கள் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. இது எப்போ நடக்குது? 2008 ஆறுமுகசாமி தமிழ் பாடக்கூடாது என்று 4 தடுத்து அவரை அடித்து தூக்கி வீசி எறிந்த அந்த காலத்தில் தீட்சிதர்களை கூப்பிட்டு வச்சு, அந்த தீட்சிதன் வருவானா தமிழ் பாடலாம் என்பதற்காக வருவானா போராட்டத்துக்கு? அப்போ தமிழ் இன உணர்வு என்ற பெயரிலே பகுத்தறிவை சுயமரியாதையை மறுத்து பார்ப்பன அடிவருடித்தனத்தை வேறு பெயரில் சந்தைப்படுத்துகிறார்கள். அதுதான் உண்மை. சுயமரியாதை இல்லாத ஒரு தமிழ் உணர்வு இருக்குதா? இப்ப தில்லை கோவில், 40 கோவில், அதற்கு உள்ள 2,700 சொத்து, இன்னும் ஏராளமான நிலங்கள், இதெல்லாம் தமிழகத்தின் நடுநாயகமான பகுதியில் இருக்கின்றன. இது தமிழர்களுக்கு உரிமை இல்லை, இது என்னுடைய உடைமைன்னு அவன் சவால் விடுறான். நான் கச்சத்தீவை மீட்போம், வெங்காயத்தை மீட்போம் பேசிட்டு இருக்கிறாங்க. இதை மீட்பது யார்? இதற்கு எந்த நெடுமாறனும் பேசாதது ஏன்? இதற்கு எந்த வைகோவும் பேசாதது ஏன்? ஏன் பேச மறுக்கிறார்கள்? இது ஜெயலலிதாவுக்கு பயம் என்பது அல்ல, பார்ப்பன அடிமைத்தனம் இவர்கள் மூளையில் இருக்குது. இது அவர்களுக்கு சுயமரியாதையை உறுத்தவில்லை, இதை முறியடிக்க வேண்டும் என்ற கோபம் அவர்களுக்கு வரவில்லை. இன்றைக்கு நீதிமன்றத்தில் கேஸ் இப்படி போகுது அப்படின்னா ரத்தம் கொதிக்கிறது. கஷ்டப்பட்டோம், அது அல்ல பிரச்சனை. எத்தனை பொதுக்கூட்டங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை தோழர்கள், எத்தனை வழக்குரைஞர்கள், கண்விழிப்புகள். இதுக்கு உச்சநீதிமன்றத்திலலாம் ஒரு பெரிய வழக்கறிஞரை வந்து பேச வைக்கணும், ஒரு நாளைக்குன்னா 2 லட்சம் 3 லட்சம். அப்படி இல்லாமல் பேச மாட்டார்கள். அதற்காக எவ்வளவு பேரிடம் கையேந்தி இருக்கிறோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உரிமையை நிலைநாட்டிய பிறகு இப்போ இந்த அரசாங்கம் அதை அப்படியே தூக்கி அவங்க கையில் கொடுக்குது. தனி நாடு கொடுக்குற மாதிரி இது, நீ வச்சு ஆள் அப்படின்னு சொல்லி. இது இந்த மண்ணினுடைய பொது சொத்து. திருவிதாங்கூரில் நகை கண்டுபிடிக்கப்படுது, உடனே என்ன நடக்குது? கணக்கெடுங்க. அது வந்து கேரளத்தின் சொத்துன்றான், இல்லை இந்தியாவின் சொத்துன்றான், ஏதோ ஒன்று சொல்கிறான். இங்கே இருக்கிற நகையே என்னன்னு தெரியாது, இங்கே இருக்கிற நிலமே என்னன்னு தெரியாது, இங்கே இருக்கிற வீட்டு மனைகளே என்னன்னு தெரியாது. ஏகப்பட்டது இருக்குது. வீட்டு மனைகளை எல்லாம் நடராஜன், சபாபதி, தில்லை தீட்சிதர் என்று பல பெயர்களிலே. இந்த கோயிலுக்கு போனாக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க, நட்சத்திரம் சொல்லுவாங்க, இல்லைன்னா சாமி பேருக்கு பண்ணிவிடுங்கம்பாங்க. அந்த மாதிரி சாமி பேருக்கு எழுதி வச்சதெல்லாம் இவன் பேருக்கு வரவு வச்சுட்டான். ஏகப்பட்ட பத்திரங்கள் அப்படி கைமாறி அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு, அண்ணாமலை செட்டியாருக்கு, உள்ளூரில் இருக்கிற பல ரியல் எஸ்டேட் முதலைகளுக்கு பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் கைமாறி இருக்கின்றன. இதையெல்லாம் அவர்களே செய்து கொள்ளட்டும், அது அவர்களுடைய உரிமை. இது வெறும் அர்ச்சகன் வேலை பார்ப்பது பற்றிய பிரச்சனை அல்ல, இது மேடையிலே தமிழ் பாடுவது பற்றிய பிரச்சனை மட்டுமல்ல. இந்த கோயில் மன்னர்கள் கட்டியதாக இருந்தாலும் அது மக்கள் பணம், மக்கள் பணத்தை வரியாக போட்டு அவர்கள் இரத்தத்தை பிழிந்து சுரண்டி சேர்த்த பணத்தில்தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய கோயில் கட்ட முடியுது. தஞ்சையில் ஒரு முள்ளிவாய்க்கால் முற்றம் கட்டியிருக்கிறாங்க, அங்கே பக்கத்தில் இருக்குது பெரிய கோவில், அதுக்கு பக்கத்தில் இது நிற்க முடியுமா? இந்த காலத்தில் இப்படி ஒன்றை செய்வதற்கு இவ்வளவு அரும்பாடு பட வேண்டி இருக்கிறது. 2 ஆண்டு வேலை நடந்துச்சு, 3 ஆண்டு வேலை நடந்துச்சுன்றாங்க. அப்போ அந்த பெரிய கோயிலுக்கு என்ன வேலை நடந்திருக்கும்? எவ்வளவு பேருடைய உழைப்பு கசைக்கு பிடிக்கப்பட்டிருக்கும்? அந்த பாறைகளை முழுவதும் கல்லாலான கற்றளி, அந்த கோயில் மட்டுமல்ல தஞ்சை திருச்சி மாவட்டங்கள் தமிழகம் முழுதும் உள்ள கற்றளிகள் எல்லாம், கற்கோயில்கள் எல்லாம், அந்த கற்களை எங்கிருந்து வெட்டி எப்படி கொண்டாந்துருப்பாங்க? இந்த ஜேசிபி மிஷினாக இருந்தது, அல்லது பிஆர் பழனிசாமி மாதிரி அல்வா வெட்டுற மாதிரி அதை வெட்டுவதற்கான எந்திரங்கள் இருந்ததா? இவையெல்லாம் எவ்வளவு கடும் உழைப்பு செலுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்குது. இறை நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் இது தமிழ் மக்களுடைய பொது சொத்து. இந்த சொத்தை தாரை வார்ப்பதற்கு, தூக்கி கொடுப்பதற்கான அதிகாரத்தை ஜெயலலிதாவுக்கு கொடுத்தது யார்? அப்ப விட்டு சொத்தா இது? இதை எப்படி நாம் அனுமதிப்பது? இதை அவன் கைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன? அது அது சொத்து பற்றிய பிரச்சனை அல்ல தோழர்களே, இது ஒரு சுயமரியாதை பற்றிய பிரச்சனை. 7 கோடி தமிழ் மக்கள் முட்டாள்கள், 7 கோடி தமிழ் மக்கள் சொரணையற்றவர்கள், அதுதான் அதிலிருந்து தெரிய வருவது. இத்தனை கட்சிகள் அமைதி காக்கிறார்கள், பேச மறுக்கிறார்கள், அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? அந்த அளவுக்கு இங்கே சொரணை இல்லைன்றது பொருள். இப்போ அவன் வெற்றி பெற்ற பிறகு வெடி வெடிப்பான், அதுக்கப்புறமா மீண்டும் அரசு ஏதாவது செய்ய வேண்டும்னு ஒரு அறிக்கை விடுவாங்க. எவனுக்கு வேணும் அறிக்கை? அறிக்கை விடுறது ஒரு அரசியல் நடவடிக்கை. தினம் ஒரு அறிக்கை பத்திரிகை முதலாளிகளை கையில் போட்டுக்கொண்டு தினம் ஒன்று எழுதி அனுப்புவான், அவன் அதை போடுவான். இவன் உயிரோடு இருக்கிறதுக்கு அது ஒரு சாட்சி. இவ்வளவு நடக்குது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், இது ஒரு பெரிய கேலிக்கூத்து. இப்போ செம்மொழி நூலகத்தில் தொடங்கி, சட்டசபை கட்டடத்தில் தொடங்கி, சமச்சீர் கல்வியில் தொடங்கி, நாத்திகர்களை வெளியேற்று அப்படின்றதில் தொடங்கி, தில்லை கோயில் தொடங்கி, அர்ச்சகர் தொடங்கி, எல்லாவற்றிலும் சுயமரியாதை பகுத்தறிவு சார்ந்து கருணாநிதி செய்த காரியங்கள் எல்லாத்தையும் இந்த அம்மா திருப்புது, அப்படியே மாற்றுது. ஒன்றும் வேணாம், ரொம்ப ஆபத்தில்லாதது இந்த சமச்சீர் கல்வி. அதுக்கு திமுக காரங்க எங்கேயாவது இறங்கி போராடினாங்களா? நாங்கள் போராடி அதை தெருவுக்கு கொண்டு வந்தோம், அப்புறம் நீதிமன்றத்துக்கு அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. இதான நடந்தது. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களால் அல்லது திராவிட இயக்க மரபு பெரியாரின் வாசனை இன்னமும் இந்த மண்ணில் இருப்பதாக சொல்லிக்கொள்பவர்களால் இப்படியெல்லாம் நடக்குதே, இதற்கு எதிராக அவர்கள் ஏன் வீதியில் இறங்க மறுக்கிறார்கள்? நாங்கள் பெரிய ஆளு, நீங்கள் சின்ன ஆளுன்னு சொல்கிறதுக்காக இதை நான் எழுப்பலை. இது ஏன் என்பதை நம்ம யோசிக்கணும், அது ரொம்ப முக்கியம். சுயமரியாதை இயக்கமும் பார்ப்பன எதிர்ப்பு இயக்கமும் நாத்திக இயக்கமும் தமிழகத்திலே பரவிய காலம் என்பது எந்த காலம்? எல்லா அதிகார பதவிகளிலும் கல்வி நிலையங்கள் பல்கலைக்கழகங்களிலும் பார்ப்பனர்கள் மட்டும் கோலோச்சிய காலம். அப்போ அதை எதிர்த்து கல்வியில் இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு, அரசு அதிகாரத்திற்கு பார்ப்பனர் அல்லாதவர்கள் வருவது, பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கான அரசியல் கட்சிகளை உருவாக்குவது, இதெல்லாம் சேர்ந்து வருகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் பார்ப்பனர் அல்லாதவர்கள் மேலிருந்து தொடங்கி கடைநிலை சாதி என்று சொல்லுகின்ற சாதிகள் வரையில் எல்லா சாதியையும் சேர்ந்தவர்கள் உயர் பதவிகளில், நீதிபதி பதவிகளில், ஆட்சியர் பதவிகளில் அல்லது காவல்துறை அதிகாரி பதவிகளில் பல்வேறு கட்சிகளில் அமர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது அதிகாரம் இருக்கிறது, ஆனால் சொரணை இல்லை. சொரணை எப்போ இருந்தது? எப்போ சொத்து இல்லையோ அப்போ சொரணை இருந்தது. இப்போ சொத்து வந்து விட்டது, பதவி வந்து விட்டது, இப்பொழுது பார்ப்பனர்களோடு இணக்கமாக போய்கொள்ளலாம், முரண்பாடு வேண்டாம். ஜெயலலிதாவை திமுககாரன் எப்படி போராட முடியும்? பல தொழில் பண்ணுவான், இன்னைக்கு எதனா ஒன்று பண்ணால் நாளைக்கு அந்த தொழில் நடக்காது. கட்சியெல்லாம் திமுகன்னா திமுக அது இதுன்னு வச்சுக்கிட்டாலும் தொழிலில் எல்லாம் கூட்டு தானே கீழே. அப்போ அவர்களுக்கு இதற்கு எதிராக போராட வேண்டும் என்ற உணர்வு வரல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு எம்பி இருக்கிறார், இப்போ அவர் எம்பியா இல்லை, அவர் சொன்னாராம், திருச்சி சிவா, அவர் பெரிய அறிவுஜீவின்னு அவங்க கட்சியில் சொல்லுவாங்க, இருக்கட்டும். அவர் அர்ச்சகர் விஷயத்துக்காக அவரிடம் போய் பேசியிருக்கிறார் நம்ம தோழர்கள். இதை நாங்களே விட்டுட்டோம், நீங்கள் இன்னமும் பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு எப்படி இருக்குது திராவிட இயக்கம்? இப்போ இந்த திராவிட இயக்கத்தின் மரபில் கடைசியாக எஞ்சி இருக்கிற ஒரே ஒரு பிறவி, உயிர் துடித்து கொண்டிருக்கிற ஒரு பிறவியாக கருணாநிதி இருக்கிறார். இந்த கருணாநிதி மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் கிடையாது, இது எதுவும் கிடையாது, இது எதுவும் வந்திருக்காது யாருக்கும். அதாவது கருணாநிதியை நியாயப்படுத்துவதற்கோ புகழ்வதற்கோ அல்ல, இதையெல்லாம் ஓரளவிற்காவது பெயரளவிற்காவது செய்து வரலாற்றில் நம்ம இடம் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை கருணாநிதிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கெல்லாம் வரலாற்றில் அப்படி இடம் பிடிக்கிற ஆசையெல்லாம் இல்லை. ரியல் எஸ்டேட் இடம் பிடிக்கிறது, அந்த மாதிரி இடம் பிடிக்கிற ஆசை தான் இருக்குதே தவிர, இதை நான் அர்ச்சகர் சட்டம் கொண்டு வந்தேன் அப்படி இடம் பிடிக்கிற ஆசையெல்லாம் இல்லை. ஆக இப்படி மாறிப்போனதற்கான காரணம் அதிகாரத்தில் பதவிகளில் பங்கு போட்டுக் கொள்வது. அதனால்தான் அது பாரதிய ஜனதாவை ஆதரிப்பது முதல் இன்றைக்கு ஜெயலலிதாவின் அதிகாரத்திற்கு முன்னால் பணிந்து போவது வரை வெட்கக்கேடாக இது தொடர்கிறது. இன்றைக்கு இப்படி கண் முன்னாலே இதையெல்லாம் நடந்து கொண்டிருந்தும் கூட இதையெல்லாம் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. இப்போ இந்த கூட்டம் எதுக்கு நடத்தணும்னு சொல்கிறீங்க? பல பேருக்கு இந்த பிரச்சனையே என்னன்னு தெரியாது. தமிழகத்திலே உண்டியல் இல்லாத ஒரே கோயில் சிதம்பரம் கோயில் தெரியுமா ஐயா அப்படிங்களா அப்படின்னு பல பேர் கேட்டாங்க. ஜஸ்டிஸ் ஆட்சி, நீதிக்கட்சி ஆட்சி காலத்திலேயே மற்ற எல்லா பெருங்கோயில்களும் அறநிலையத்துறையின் கீழ் கொண்டு வரப்பட்ட போது தில்லைக்கோயில் மட்டும் அதிலிருந்து விலக்கு பெற்றுவிட்டது தெரியுமா? தெரியாது. அங்கே தமிழ் பாட முடியாது தெரியுமா? தெரியாது. வேற என்ன தான் தெரியும்? அப்போ இதெல்லாம் தெரியாது 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 என்பதனால் இதை கொண்டு சேர்க்க வேண்டியிருக்கிறது. கொண்டு சேர்ப்பதற்கு தடையாக இருப்பவை இந்த கட்சிகளும் ஊடகங்களும். இதை கொண்டு போக விடுறது இல்லை. அவங்க சொன்னார் இல்லையா, நேற்று எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டாங்க பத்திரிகையாளர் சந்திப்பில், ஆனால் யாரும் போடவில்லை. ஏன் போடாமல்? ஒரு செய்தியை விளம்பரப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, போடாமல் இருப்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. எதை கொண்டு, ஏன் அதை கொண்டு போகக்கூடாது என்று அவர்கள் கருதுகிறார்கள், ஏன் சொல்ல வேணாம்னு நினைக்கிறாங்க, அதற்கு ஒரு பொருள் இருக்கிறது. அவர்களுடைய நலன் அதற்கு அது இடையூறாக போகும், அது தேவையில்லை. அந்த கோயில் தீட்சை தரட்டை இருக்குதா இல்லை வேற எவனாவது ஒரு யார்ட்டையாவது இருக்குதான்றதை பற்றி ஒரு தினத்தந்தி முதலாளிக்கோ இன்னொரு பத்திரிகை முதலாளிக்கு அதில் பெரிய அக்கறை இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை முன்னிறுத்தி ஜெயலலிதா அரசுக்கு எதிராக எழுதினால் நமக்கு தொந்தரவு. அது எதுக்கு? அது தீட்சை அனுபவிக்கிட்டோம், எவனா அனுபவிக்கிட்டோம். இந்த வர்க்க நலன் தன்னுடைய சொத்துக்களை அதிகாரத்தில் தனக்கு இருக்கின்ற பங்கை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற இந்த நலன்தான் சுயமரியாதையற்றவர்களாக அடிமைகளாக நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. அதனால்தான் மக்கள் களத்தில் போட வேண்டிய நடத்த வேண்டிய ஒரு போராட்டத்தை நீதிமன்றத்தில் நடத்துவதற்கு மூச்சு கொடுத்துட்டு இருக்கிறான். சிதம்பரம் மக்களே போட அவன் கோயிலுக்கு வர முடியாதுன்னு கூட சொல்லட்டும், பிரச்சனை முடிஞ்சு போயிடும், மறுநாளே முடிஞ்சிடும். தீட்சதனுக்கு தான் இந்த கோயில் சொந்தம் என்று சொன்னால் நாளை முதல் சிதம்பரம் கோயிலுக்கு யாரும் வரமாட்டோம் என்று சிதம்பரத்தில் உள்ளவங்க சொல்லட்டும். எந்த எந்த நீதிமன்ற தீர்ப்பை விடவும் அதுதான் பெரியது. ஏன் தமிழகம் முழுவதும் இந்த கோயிலை சிதம்பரம் தீட்சர்களிடம் ஒப்படைக்கக்கூடாது என்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கட்டும், ஒரு பொது கருத்து உருவாகட்டும், இது நடந்து விடுமா? இது அந்த தீட்சிதர்களை தமிழ் மக்களின் எதிரிகள் என்று அந்த ஊரில் அந்த சமூகத்தில் மக்கள் புறக்கணிப்பு செய்யட்டும். இவன் அந்த சொத்தை வைத்து ஆண்டு அனுபவித்து விட முடியுமா? நீ சொத்தை வச்சுக்க, சோறு எங்கே போய் திம்ப, கடையில் ஒரு வேண்டிய பொருள் எங்கே வாங்குவ? அவர்களை எல்லாம் சமூக விரோதிகளாக புறக்கணித்தால் என்ன நடக்கும்? அப்படி புறக்கணிக்க வேண்டும், அதற்கு தகுதியானவர்கள் என்ற கோபம் வரவில்லை. இதுதான் அடிப்படை பிரச்சனை. ஆக இந்த நிலைமைகள் தலைகீழாக எல்லாம் மாற்றப்படும் போது அப்படி மாறுகிறது என்ற உணர்வே இல்லாமல் கஞ்சா அடித்தவன் போல கிடக்குது இந்த நாடு. 1888 வெள்ளைக்காரன் ஆண்ட காலத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த முத்துசாமி ஐயரும் ஷெஃபர்ட் என்ற நீதிபதியும் தீட்சிதர்களை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள். எப்போ? வெள்ளைக்காரன் காலத்தில். இது உன்னுடைய கோவில் என்பதற்கு ஒரு துளி ஆதாரம் கூட கிடையாது, வெளியே போன்னு சொல்றாங்க. இன்றைக்கு 2013 உச்ச நீதிமன்றத்தில் சுதந்திர இந்தியா என்று சொல்லுகிறார்களே, இந்த சுதந்திர இந்தியாவில் அதனுடைய அரசியல் சட்டத்தின் கீழ் செயல்படுகின்ற இந்த உச்ச நீதிமன்றத்தில் போய் இப்படி அவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் சொத்தை, மால் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக மோசடி, அதனால் தான் அரசுடைமையாக்கப்பட்டது என்று எங்களுடைய வழக்குரைஞர் பேசும்போது, ஏன் உனக்கு பங்கு கொடுக்கலையான்னு கேட்குறான் நீதிபதி. இது பொறுக்கித்தனமாக இல்லை, ஒரு நீதிபதி பேசுகிறதா இது? உனக்கு அந்த சொத்தில் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, அதனால தான் கேட்குறியான்னு கேட்குறான். ஒரு வழக்கை விசாரித்து உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக நீதிபதிகள் பல குறுக்கு கேள்விகள் கேட்பார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது அப்படிப்பட்ட கேள்வி அல்ல. அது அவனிடமே நீதிபதி சொல்கிறாரு, நான் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆக போகிறேன், போகிறதுக்குள்ளே எதனா ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு போகலான்னு பார்க்குறேன். இது நல்ல காரியம் எது? தீட்சிதனுக்கு திரும்ப எழுதி வைப்பது, செஞ்சுட்டு போகலான்னு பார்க்குறேன். அப்போது பார்ப்பன எதிர்ப்பு இயக்கம் தோன்றி இந்தியா முழுவதும், இங்கே மட்டும் இல்லை, கோயில்களெல்லாம் தமிழ்நாட்டை விட மோசமாக வட இந்தியாவில் கொள்ளை கூடாரங்களாக இருக்குது. இன்னமும் அங்கே தனியார் உரிமைகள் இருக்குது. கேரளம், தமிழகம் போன்ற சில இடங்களில் தான் இப்படி அறநிலையத்துறை சொத்துக்களின் மீது முழு கட்டுப்பாட்டை நிறுவியிருக்கிறது. அப்போது இத்தனை ஆண்டு போராட்டத்தின் விளைவு அது. கோயில் சொத்தை காப்பாற்றுவதும், கோயிலுக்குள்ளே நுழைய அனுமதி மறுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களை கோயிலுக்குள் அனுப்புவதும், கோயிலில் அர்ச்சகர் பணிக்கு பார்ப்பனர் அல்லாதவர்களை கேரளத்தில் நியமிச்சிருக்கிறாங்க, அப்படி நியமிப்பதும், இதெல்லாம் தனித்தனி பிரச்சனை இல்லை. நாம் பேசிக் கொண்டிருப்பது சொத்து பிரச்சனை அல்ல, இது சுயமரியாதை பிரச்சனை. இந்த சுயமரியாதை இழந்தவர்களாக இந்த ஒரு நூற்றாண்டில் நாம் மாறியிருக்கிறோம். எல்லாமே தலைகீழாக நடப்பது போல, விடுதலை போராட்டம் நடத்தி வெள்ளைக்காரனை எல்லாம் வெளியேற்றி விட்டோம் என்று சொல்லிவிட்டு, இன்றைக்கு எந்த வெள்ளைக்காரனை வெளியேற்றியதாக சொன்னார்களோ அந்த வெள்ளைக்கார நிறுவனங்களை, அமெரிக்கா முதல் பிரிட்டன், பிரான்ஸ், ஜப்பான் வரையிலான பன்னாட்டு நிறுவனங்களை உள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கு அடிமைகளாக, அவர்களுக்கு எல்லாவற்றையும் எழுதி கொடுக்கின்ற அவலம் எப்படி நடக்கிறதோ அதைத்தான் மறுகாலனியாக்கம்னு சொல்கிறோம். அவன் ஆணையிட அவனுக்கு வேண்டிய இந்தியாவின் இந்த மக்களுக்கு சொந்தமான பொது சொத்துக்களை, மண்ணை, வளத்தை, காடுகளை, சுரங்கங்களை எல்லாம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எழுதி கொடுக்கின்ற பணி எப்படி நடைபெறுகிறதோ, விடுதலை போராட்ட வரலாறு திப்பு சுல்தானில் தொடங்கி 200 ஆண்டு கால விடுதலை போராட்ட வரலாறு என்பது எப்படி தலைகீழாக திருப்பப்பட்டு விட்டதோ, அதுபோல இங்கே சித்தர் காலம் முதல், வடக்கே சாருவாகர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் காலம் முதல், அதன் பின்னால் இப்பொழுது நாராயணகுரு, ஜோதிபா புலே, அம்பேத்கர், பெரியார் என்று ஒரு நீண்ட மரபில் பார்ப்பனியத்திற்கும் சாதியத்திற்கும் எதிராக நடத்தி போராட்டம் நடத்தி நாம் நிலைநாட்டி கொண்ட உரிமைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக கழித்து கட்டப்படுகின்றன. இது மறுகாலனியாக்கம் போல, இது ஒரு மறு பார்ப்பனிய மயமாக்கம். இது இதற்கு இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இருக்கிறார்கள். தொடர் ராஜு முதலில் குறிப்பிட்டது போல இங்கே ஜெயலலிதா, அங்கே சுப்பிரமணிய சாமி, மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி, இங்கே இந்து முன்னணி, அந்த இந்து முன்னணிக்கு அதிருப்தியாளராக ஒரு அர்ஜுன் சம்பத் இந்து மக்கள் கட்சி, அப்புறம் தமிழ் இன உணர்வு பேசுகின்ற பெரியாரை கன்னடன் என்றும் இன்னும் சிலரை தெலுங்கன் என்றும் தூற்றுகின்ற தமிழர் இயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் தமிழர்கள், ஆனால் இவர்கள் அந்நியர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழர் இயக்கங்கள் என்று சொல்லும் தமிழ் இனவாத இயக்கங்கள், இவர்கள் எல்லாம் ஒரு அணியாக சேர்ந்திருக்கிறார்கள், தத்தம் நோக்கத்துக்காக சேர்ந்திருக்கிறார்கள். இது வந்து அப்படி பல திசைகளிலிருந்தும் ஓடி வரும் நீர் ஒரு மட்டத்துக்கு வருவது போல இவர்கள் எல்லாரும் இந்த இலக்கை நோக்கி பயணம் செய்கிறார்கள். அதனால் இதில் ஒற்றுமையாக அவர்கள் செயல்படுகிறார்கள். பேசி வைத்துக் கொண்டது போல, இது உடுக்கை இழந்தவன் கை அங்கே போவது போல. இது சுப்பிரமணிய சாமி சொன்னால் இங்கே ஒருத்தர் அப்படி கரெக்டாக அதுக்கு இது பண்ணுவார். தினமணியில் கற்ற வரும் சுப்பிரமணிய சாமி தினமணியில் கற்றை எழுதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஜெயலலிதா செஞ்சாக்கா டெல்லியில் பயனர் பத்திரிகையில் கற்றை வரும். ஜெயலலிதா அதை சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இது ஒரு ஜாதி என்ற அடிப்படையில் அல்ல, ஒரு வர்க்கம் என்ற முறையில் பார்ப்பன மேட்டுக்குடி உயர் சாதி ஆளும் வர்க்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறது. இதை தமிழகத்தை பின்னோக்கி நகர்த்தி கொண்டு செல்லுகிறது. அப்படி ஒரு அபாயத்தை நாம் எதிர்கொள்கிறோம். எப்படி காலனி ஆதிக்க சுரண்டல் என்பது மீண்டும் மறு காலனி ஆதிக்கம் என்ற பெயரிலே இங்கே தலையெடுக்கிறதோ, அதுபோல ஒரு நீண்ட பார்ப்பன எதிர்ப்பு போராட்ட மரபை ரத்து செய்து பின்னோக்கி நம்மை இழுத்து செல்லுகிறார்கள். அதற்கு ஒரு சான்று இந்த தில்லைக்கோயில் விவகாரம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனி இருப்பது ரெண்டு நாட்கள், தெரியாது இதில் வெற்றி பெறுவோமா, நீதிமன்றத்திலே தோல்வி அடைவோமா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஒரு வழக்கறிஞர் திருமலைராஜன் சொன்னது போல, நீதிமன்றத்தை நம்பாதே என்பது தான் நம்ம கொள்ள வேண்டிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்பக்கூடாது என்ற நம்பிக்கையோடு தான் நீதிமன்றத்துக்கு போகணும். அதற்கு மேலே இழுத்து பார்க்குறோம் முடிஞ்ச வரைக்கும். ஆனால் எங்கே தங்கி இருக்கிறது என்றால், அது மக்களின் கையில், மக்களின் எழுச்சியில், மக்களின் போராட்டத்தில் தங்கி இருக்கிறது. அதற்காக இந்த நீதிமன்ற போராட்டத்தை விட்டு விடுவோம் என்பது அல்ல. இது உழைத்து ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி போராடி பெற்ற வெற்றி. ஒரு வேளை உச்சநீதிமன்றம் தீட்சிதனுக்கு அதை தாரை பார்க்கும் என்றாலும், மீண்டும் உறுதியாக நிச்சயமாக அதை பறித்தெடுப்போம். நன்றி.